இதயம் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவர் அன்றி வேறில்லையே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நெஞ்சங்களே, தாயாம் திருச்சபையோடு சேர்ந்து இன்று ரோமை நகர் புனிதர் பிரான்சிஸ் என்ற துறவியுடைய திருநாம விழாவை நாம் அனுசரிக்கின்றோம். இது மிக முக்கியமான திருவிழாக இல்லாவிட்டாலும் இந்த பெண்மணியுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, ரோம நகரில் பிறந்த இந்த பெண்மணி பிரான்சிஸ் என்பவர் மிகவும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்து ஏழை எளிய மக்கள் மீது கருணை கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார். எனவே இவருக்கு எந்தவித திருமணம் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாரிடம் சொல்ல அவர்கள் கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்து வைக்கிறார்கள். மூன்று குழந்தைகளும் பிறக்கிறது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் மிகவும் சோதனை காலம் வந்தது. அந்த நாடு முழுவதும் காலரா நோய் பரவவே அவர் தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் இழந்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய கணவரின் சகோதரர் மனைவியான வெனோசா என்பவரோடு இணைந்து இருவரும் ஏழை எளிய மக்களுக்காக பணி செய்வதற்காக ஒரு தனிப்பட்ட குழுவை ஏற்படுத்துகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதிகட்டம் வரை ஏழை எளிய மக்களுக்கு, காலரா நோயினால் அவதிப்பட்ட மக்களுக்கு பணி செய்து சேவை செய்து வருகின்றார்கள். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த புனிதை பிரான்சிஸ் நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், நம்மிடையே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு, நோயாளிகளுக்கு நம்மால் முடிந்தவரை உதவிகளை செய்ய வேண்டும். எனவே நாம் உதவி செய்யும் உத்தவர்களாக வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களுக்கு வைத்து நாம் ஒப்புக் கொடுக்கவிருக்கும் இந்த திருப்பலி, இந்த கல்வாரி திருப்பலி நமக்கு ஆசீர்வாதத்தின் திருப்பலியாக அமைய ஆவியானவர் நம்மில் தொட நாம் இப்பொழுது ஜெபிப்போம். தூய ஆவியானவர் நம்மில் குடிகொண்டிருக்கும் பொழுது நாம் உற்சாகமாக முழு ஆர்வத்தோடு முழு ஈடுபாட்டோடு எந்தவித பிராக்குக்கும் இடம் கொடுக்காமல், அசட்டுத்தனத்திற்கு இடம் கொடுக்காமல், சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் முழு மனதோடு ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும், ஜெபிக்க முடியும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த தூய ஆவியானவருடைய பாடலை பாடி இந்த திருப்பலியில் பங்கெடுக்க ஆவியானவருடைய துணையை வேண்டி இந்த பாடலை பாடுவோம்.
ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றே, இறைவா ஆராதனை செய்கின்றே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றே, இறைவா ஆராதனை செய்கின்றே.
அன்பின் பரலோக பிதாவே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இதோ அந்த கல்வாரி திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் இணைத்து வருந்தக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த தியாக பலியை ஒப்பு கொடுக்கும் இந்த புனிதமான நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றிணைந்து ஜெபிக்கக்கூடிய வரத்தை தாரும் அன்பு இயேசுவே. ஆவியானவரை எங்களுக்கு துணையாக அனுப்பும் அப்பா. தேவையில்லாத அசட்டித்தனம், தேவையில்லாத சோம்பெறித்தனம், தேவையில்லாத பராக்குகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இந்த திருப்பிளையை பயபக்தியில் அங்கு ஒப்பு கொடுப்பதற்கு தேவையான வரத்தை தாரும். எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் உம்மிடமிருந்து பெறுவதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னித்து உமது அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இயேசுவே, ஆமென். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வு களைத்து செல்வாராக.
ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக, ஆண்டவரே உம் மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்து கொள்வார்களாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே.
முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளின்படி நினிவே சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 முழுதும் நடந்த பின் உரத்த குளிரில் இன்னும் 40 நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிற்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடைகளை களைத்துவிட்டு சாக்கு உடைகளை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவரும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி இவைகளையும் தின்னக்கூடாது. தண்ணீர் குடிக்கக்கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை.
நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நீ அவமதிப்பது இல்லை. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவங்கள் அற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என் பாவங்கள் அற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நீ அவமதிப்பது இல்லை. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நீ அவமதிப்பது இல்லை. ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிப்பழி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நீ அவமதிப்பது இல்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நீ அவமதிப்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே,
நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோ. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 7:11, இறை திருவசனங்கள் 29-32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்தது போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா?
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
உங்க வாழ்க்கையில புதுமை நடந்ததுண்டா? இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நிகழ்ச்சி ஒன்று. 2017 நான் கிருஷ்ணகிரியிலிருந்து திருச்சியில் உள்ள சைல்ட் ஜீசஸ் மருத்துவமனையில் ஒரு சிகிச்சைக்காக வந்திருந்தேன். பேருந்தில் வந்து இறங்கிய பிறகு எங்களது இல்லம் ஞானாலயாவுக்கு சென்று ஞானாலயிலிருந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டர் என்ற ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர்னு பழைய வண்டி ஒன்று இருக்கு, அந்த வண்டியை வாங்கிட்டு நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரியில் போய் முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு நான் சிகிச்சைக்காக போயிட்டேன். சிகிச்சைக்காக போயிட்டு கொஞ்சம் டைம் ஆனதுனால பதட்டத்தோட டைம் ஆயிடுச்சே அப்படின்ட்டு வந்து நான் இன்னொருத்தருடைய வண்டி, அதே கம்பெனி வண்டி ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் வண்டியில் சாவியை போடுறேன். அது எனக்கு தெரியலை, நிதானம் இல்லை, என்னுடைய நினைவு இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கிறேன், வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது. நான் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது இடையில் பார்த்தா வண்டி ரொம்ப பழைய வண்டியாக தெரிஞ்சிச்சு. இது மாதிரி பழைய வண்டி நம்ம கொண்டு வரலையே அப்படின்னு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தா அது வேறு வண்டியாக இருக்குது. ஐயோ, நம்ம வேறு ஒருத்த வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி திரும்பி அந்த ஆஸ்பத்திரிக்கு அதே வண்டியை போய் எங்கே எடுத்தனோ அங்கேயே அழுங்காமல் குலுங்காமல் வச்சுட்டு என்னுடைய நான் எடுத்துகிட்டு வந்த வண்டியை சாவியை போட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே, உண்மையை சொல்லப்போனால் இந்த நிகழ்வில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இரண்டாவது நிகழ்வு 2021, போன வருஷம் தான் நடந்துச்சு, அதுவும் டிசம்பர் 2 நான் திருச்சியிலிருந்து கள்ளக்குடி என்ற ஒரு பங்கிற்கு நவநாள் திருப்பலி, சவேரியாருடைய நவநாள் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக டூ வீலரில் பைக்கில் போகிறேன். இந்த பைக்கு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் தான். ஆனால் இந்த நடந்த நிகழ்வுக்கும் பைக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அன்பு நெஞ்சங்களே, அந்த நான் போகும்பொழுது மழை காலம், அப்போ மழைக்காலம் இருந்ததுனால அந்த எங்களுடைய நாங்கள் இருந்த பதோனி இருக்கிற பதோனி இல்லத்தில் ரெயின் கோட் எங்களுக்கு இல்லை. அதனால் அங்கே உள்ள ப்ரோக்ரேட்டர் ஃபாதர்கிட்ட சொல்லி ரெயின் கோட்டு ஒன்று வாங்கணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி 2000 காசு வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வாங்க போக முடியலை. அதனால் ஃபாதர் இன்றைக்கி அங்கே கள்ளக்குடி பூசியை முடிச்சுட்டு அடுத்த நாள் நான் திருச்சியில் போய் வாங்கிக்கிறேன், டவுனில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு ஏதோ கடவுளை நம்பிட்டு போவோம் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியிலே போயிட்டேன். வண்டியிலே போயிட்டு இடையில தூர்னுச்சு, ஆனால் ரொம்ப பெரிய மழை இல்லை. போய் சேர்ந்தாச்சு, அருமையான திருப்பலி நிறைவேற்றியாச்சு. திருப்பலி நிறைவேற்றின பிறகு மக்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள். அதன் பிறகு ஒரு இளைஞன் வந்தான், ஓடி வந்து ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டான். ஏன் தம்பி அப்படின்னு, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் மந்திரிச்சிருங்க ஃபாதர், எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாங்கன்னு. சரி நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி பங்கு ஃபாதர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் நான் அவங்க வீடு வந்து பைபாஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த பைபாஸ் போகிறதுனால அவங்க வீடு இடிக்கப்பட்டு விட்டது, அழகாக பார்த்து பார்த்து கட்டின வீடு. அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு விதமான சோகம், மன உளைச்சல் வந்துருச்சு. எனவே அவங்கள்ட்ட அந்த பையன் அப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ண பையன், அவங்க ஒய்ஃபு எல்லாம் நின்றாங்க. சரின்னு பேசிகிட்டு இருந்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு போகும்பொழுது அந்த பையனுடைய அப்பா கேட்டாங்க, ஃபாதர் எப்படி இங்கே தங்கிட்டு போகிறீங்களா இல்லை கிளம்புறீங்களா உடனே அப்படின்னாங்க. உடனே தான் போகிறேன். எப்படி போகிறீங்க? பைக்கில் போகிறேன் அப்படின்னேன். அப்போ பைக்கில் போனால் மழை வருமே ஃபாதர், மழை இடையில வந்துச்சு என்ன செய்வீங்க அப்படின்னாங்க. கடவுளை நம்பிட்டு போகிறோம், மழை வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை ஃபாதர், ரெயின் கோட் எதுவும் இல்லையா அவங்கள்ட்ட? ரெயின் கோட் இல்லையே அப்படின்னு. நான் எந்த விஷயத்தையும் ரெயின் கோட் இதை பற்றி சொல்லலை, ரெயின் கோட் இல்லை அப்படின்னு. இல்லை ஃபாதர், நீங்கள் இப்போ ஏதாவது ரெயின் கோட் எடுத்துகிட்டு போங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் கொடுங்க வேணா உங்கள் பங்கு சாமியார் மூலியமாக திருப்பி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை ஃபாதர் அப்படின்னு ஏதோ குசு குசுன்னு பேசினாங்க. அந்த புது மாப்பிள்ள பையன் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போனான். போயிட்டு புத்தம் புதுசு இன்னும் பயன்படுத்தாது ரெயின் கோட்டு. அவங்க அம்மா சொன்னாங்க, ஃபாதர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாதம் உங்களுக்கு தர்றதில்ல அப்படின்னாங்க. ஆனால் சைஸ் பத்துமானு தெரியலையே, நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் அந்த ரெயின் கோட்டுன்னு சொன்னேன். எனக்கு வெளில புதுசாக இருக்கிறதுனால நீங்கள் புது மாப்பிள்ளைக்கே கொடுத்துருப்பாங்க, அந்த பொண்ணு ஏதாவது கோச்சுக்க போகுது, வீட்டிலேருந்து சீதனமாக கொடுத்ததை ஃபாதர் கொடுத்துட்டாங்களேன். ஐயோ இல்லை ஃபாதர், இது முந்தையே கல்யாணத்துக்கு முன்னாடி சீதனமாக வந்ததில்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வாங்கினது, அதை நாங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி பிடிவாதப்படுத்தி கொடுத்தாங்க. சரின்னு நான் கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெயின் கோட்டை அணிந்து வந்தேன் அன்பு நெஞ்சங்களே. இந்த இரண்டு நிகழ்வுகளுமே முன்னாடி அந்த பைக்கை மாற்றி எடுத்துகிட்டு போய் திருப்பி வச்சது, இங்கே ரெயின் கோட் கிடச்சி, இதை இரண்டுமே என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களாக அற்புதங்களாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அழகாக விவிலி அறிஞர்கள் சொல்கிறார்கள், நமது மனித வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளையும் இரண்டு விதமாக பார்க்கலாம். இரண்டு விதமாக எப்படி பார்க்கலாம்னா, ஒன்று அதிசயங்களையும் சாதாரண நிகழ்வாக பார்ப்பது, இரண்டு சாதாரண நிகழ்வை கூட அதிசயங்களாக விசுவாச கண்ணோட்டத்தோடு பார்ப்பது. ஆக ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உடன் இருக்கின்றார். அவருடைய அருட்துணை நம்மோடு இருக்கிறது, அவர் நம்மை அவருடைய அருட்காவல் நம்மோடு இருக்கிறது, அவருடைய தலையீடு அவருடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் உணர்ந்து கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பல நபர்கள் வழியாக பல நிகழ்வுகள் வழியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார். ஏதோ எடுத்துக்காட்டாக இரண்டு நிகழ்வுகள் சொன்னேன், ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையில் சொல்லப்போனால் தற்பெருமைக்காக சொல்லவில்லை, ஜெபத்தில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை ஆச்சரியமான விதத்தில் நடத்துகின்றார். என்னுடைய இந்த முதல் நிகழ்வு நான் என்ன சொல்கிறேன், எது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எது புதுமையாக இருந்துச்சுன்னா, அன்பு நெஞ்சங்களே, ஒரு சில மெக்கானிக்கு சொல்கிறாங்க ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டருடைய கீ எல்லா வண்டிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த கீ போட்டோன்னு வண்டி எடுத்துருச்சு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த கேப்பில் நான் எடுத்துகிட்டு வந்த இன்னொரு வண்டியை அந்த நபர் எடுத்துகிட்டு போயிருந்தா நான் என்ன செய்ய முடியும், எழுந்திருக்க முடியும், அது நடக்கலை. இது என்னை பொறுத்தவரை முதல் புதுமை. இரண்டாவது புதுமையாக, அப்படி தப்பாக தெரியாமல் எடுத்துகிட்டு போன வண்டியை திரும்பி வந்து நான் வைக்கிறப்ப அதனுடைய உரிமையாளர் பார்த்து என்னை திட்டிருக்கலாம், அல்லது அடிக்க கூட செஞ்சுருக்கலாம். அதை கூட செய்யலை. ஆக எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நான் அங்கு தப்பித்து வந்ததே ஒரு மிகப்பெரிய புதுமையாக நான் நினைக்கின்றேன். இரண்டாவது நிகழ்வில் பார்க்குறோம், எனக்கு ரெயின் கோட்டு வேணும், எங்கள் ஹவுஸுக்கு ரெயின் கோட்டு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் வந்து யாரும் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லலை, அல்லது பங்கு தந்திட்ட சொல்லலை, திருப்பலியில் கூட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் ஆண்டவருடைய உடனிருப்பு எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆண்டவருடைய ஊழியருக்கு உண்மையிலே ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எது தேவையோ அதை அப்பொழுது கடவுள் அருமையாக கொடுப்பார். ரெயின் கோட் தேவைப்பட்டது, ஆனால் யார் மூலியமாகவோ எப்படி அற்புதமாக கொடுக்கிறார் பாருங்கள். இதுதான் அதிசயம், இதுதான் அற்புதம். அன்பு நெஞ்சங்களே, இந்த அதிசயத்தை, ஒவ்வொரு நிகழ்வையும் அதிசயமாக பார்ப்பதற்கு நம்மில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் இருக்கணும், பக்தி இருக்கணும், ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அருட்தந்தை ஸ்டீபன் தச்சில் குருக்கள் எங்களுக்கு தியானம் எடுக்கும்போது சொன்னார், குருக்களாகிய எங்களிடத்திலும் சரி, இறை மக்களிடத்திலும் சரி, அருட்கண்ணீர்களிடத்திலும் சரி, இரண்டு விதமான நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று ஆங்கிலத்தில் சொல்ல போனால் சிம்பிள் ஃபெய்த், இரண்டாவது சொஃபிஸ்டிகேட்டட் ஃபெய்த். பாமர மக்களின் நம்பிக்கை படித்த மேதைகளின் நம்பிக்கை. பாமர மக்களின் நம்பிக்கை எதையும் முழுமையாக நம்பும், எதையும் முழுமையாக விசுவாசிக்கும், எல்லோரையும் நம்புகின்ற மக்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சொஃபிஸ்டிகேட்டட் ஃபெய்த் என்று அழைக்கப்படுகின்ற நிறைய படித்த மேதைகள், அல்லது எப்பொழுதும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய, எப்பொழுதும் குற்ற உணர்வோடு பார்க்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதிசயங்கள் கூட சாதாரண நிகழ்வாக அமைந்துவிடும். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இயேசு ஆண்டவர் எவ்வளவோ பெரியவர், இறை மகன், கடவுளுடைய மகன் வந்து விட்டார், மெசியா வந்து விட்டார். ஆனால் அந்த மெசியாவை இந்த பரிசேயர் சதுசேயரெல்லாம் நம்பவில்லை, நம்பவில்லை. அவர் செய்த காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு பார்த்தார்கள். இவர் பெயெல்செபூலின் துணை கொண்டு பேயை ஓட்டுகிறார் என்றார்கள். இவர் வெவ்வேறு சக்திகளை கொண்டு ஓட்டுகிறார், ஆனால் இவர் இறை மகன் அல்ல என்பதை அவர்கள் ஆணித்தரமாக எல்லோருக்கும் சொல்லி வந்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு விதமான எண்ணம் அவரிடம் இருந்தது. அதாவது மெசியா என்பவர் மிகவும் ஒரு மெஜிஷியன் போல, அப்படியே எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையிலே கொண்டு வருகின்றவர். ஜூம் பூம் பாம் என்று சொன்னாலே அப்படியே வரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. எனவே தான் ஒரு வரலாற்று கதை சொல்கிறார்கள், கிபி 45 தேயுதஸ் என்பவர் தன்னை மெசியாவாக காட்டி கொண்டாராம். யூதர்களிடையே நான் தான் மெசியா, நான் தான் மெசியா என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் ஒரு சவாலும் விட்டாராம், வாருங்கள் எல்லோரும் நான் மெசியா என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி யோர்தான் ஆறு இங்கே இருக்கிறது, இந்த யோர்தான் ஆற்றை நான் இரண்டாக பிளக்கப் போகிறேன். மோயிசன் எப்படி செங்கடலை இரண்டாக பிளந்தாரோ, இரண்டாக பிரித்தாரோ, அதுபோல நான் இரண்டாக பிரிக்கப் போகின்றேன். இந்த யோர்தான் ஆற்றை இரண்டாக பிரித்து அதில் நடந்து செல்லும் அளவுக்கு நான் வழியை ஏற்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி அவர் எல்லா மக்களையும் கூட்டி முயற்சி எடுத்தாராம், ஆனால் தோல்வி அடைந்து விட்டார். எனவே மக்கள் சரியான தர்ம அடி கொடுத்து அவரை அனுப்பிவிட்டார்களாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். ஏதோ ஒரு வித்தியாசமான நிகழ்வை செய்ய வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, வெறும் அடையாளங்களை மட்டும், வெறும் புதுமைகளை மட்டும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதுவும் அப்பொழுது இயேசு வாழ்க்கையில் நடந்தது போல அதே நிகழ்வு நடக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மற்ற சபைக்கு பிரிந்து போகிறதுனா அங்கே அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. அன்பு நெஞ்சங்களே, நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆர்டிக்கலில் படித்தது மிக முக்கியமானது, சாத்தான் செய்கின்ற 10 சூழ்ச்சிகள், அழகை செய்கின்ற 10 சூழ்ச்சிகள். அந்த 10 சூழ்ச்சிகளில் மூன்றை மட்டும் நான் இங்கே சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. ஒன்று, சாத்தான் அழகை என்பவன் பொய்களின் தந்தை. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானாக இருக்கிறவன் இந்த சாத்தான். எனவேதான் நாம் அனைவரும் அறிந்தது போல
அன்பு நெஞ்சங்களே, தொடக்க நூல் புத்தகம் 3:6 அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். ஆக எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கான் பாருங்க. நம்முடைய சாத்தான் அழகை பாம்பு வடிவத்தில் வந்து அந்த அழகை சொல்லியிருக்கான். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும், மரம் என்னைக்குமே உண்பதற்கு சுவையானதாக இருக்காது, மரத்தின் பழம் சுவையானதாக இருக்கும். அதே போல கண்களுக்கு களிப்பூட்டது எல்லாமே பொய். ஆக பொய்களின் தந்தையாக இருக்கிறான். இரண்டாவது, இந்த அழகை நாத்திகர்களின் அறிவு கண்களை குருடாக்குகின்றான். நாத்திகர்களின் அறிவு கண்களை குருடாக்குகின்றான். கொரிந்தியருக்கு எழுதிய 2:4 இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டுராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது, எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடியவில்லை. எனவே சதுசேயர் பரிசேயருடைய அறிவு கண்களை அழகை குருடாக்கிவிட்டான். எனவேதான் இயேசுவை அவர்கள் மெசியாவாக பார்க்க முடியவில்லை. மூன்றாவது முக்கியமான சூழ்ச்சி சாத்தான் செய்கிறது, நல்லா பார்த்துக்கங்க. சாத்தான் போலித்தனமான புதுமைகளை நிகழ்த்துகின்றான். தசனூலைக்கு எழுதிய 2:9 அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான். அவன் எல்லா வகையான போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்வான். ஆக புதுமை நடக்குது அப்படிங்கிறதுக்காக அது ஆண்டவர் தான் நகர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போலித்தனமான புதுமைகளை சாத்தான் நிகழ்த்துவான். அது சபையில கூட நடக்கலாம். அப்பேற்பட்ட சபைகளை தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு நெஞ்சங்களே, சைக்காலஜிஸ்ட் படித்த ஒரு அருமையான தந்தை என்னிடம் சொன்னார், இந்த பாஸ்டருங்க ஒரு விதமான புதுமைகள் நடத்தும் பொழுது அதை அப்படியே மக்கள் நம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்வார், எங்கு பார்த்தாலும் இந்த ஆவிகள் இருக்கிறது, தீய ஆவிகள் கூட பிரசன்னமாக இருக்கிறது. அந்த தீய ஆவிகளின் துணை கொண்டு கூட அவர்கள் இந்த போலித்தனமான புதுமைகளை செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். ஆக அன்பு நெஞ்சங்களே, நாம் போலித்தனமான புதுமைகள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஆண்டவர் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை போல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கும். என்னை விட அதிக புதுமைகளை அனுபவிப்பவர்களாக அனுதினமும் உங்களது வாழ்க்கையில் அனுபவிப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், எனக்கு நிச்சயம் தெரியும். நான் நம்புகிறேன். ஏனென்றால் நம்பிக்கை உள்ளோருக்கு அருஞ்செயல்கள், அதிசயம், அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய நம்பிக்கை ஆழமாக நங்கூரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும். அன்பு நெஞ்சங்களே, எனவே இன்று நான் உங்களிடம் நம்பிக்கையோடு கேட்கின்றேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் புதுமை அதிசயம் நடக்கிறதா, நடந்ததுண்டா? நடந்திருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோம். ஆமென்.